சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட், நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர் 10, 2023. தலைப்ப பதார்த்தம். கோல்டன் உரை. லூக்கா. மகனே, நீ எப்போதும் என்னோடிருக்கிறாய். எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாயிருக்கிறது. பொறுப்பு ரீதியான வாசிப்பு. மத்தேயு, லூக்கா. வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆசீர்வாதம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள். உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களிலிருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை இரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென் என்பதே. பாடம் பிரசங்கம். பைபிளிலிருந்து ஈசாயா. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரேயல்லாமல் உலகத் தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதுமில்லை, செவியால் உணர்ந்ததுமில்லை, அவைகளை கண்டதுமில்லை. இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. சங்கீதம். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள். அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும். நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாயிருக்கவில்லை. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும், அவைகள் உருவீர்ப்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். லூக்கா. பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசமெங்கும் பரம்பிற்று. லூக்கா. பின்பு அவர் ஒரு பட்டணத்தில் இருக்கையில் குஷ்டரோகம் நிறைந்த ஒரு மனுஷன் இயேசுவைக் கண்டு முகங்குப்புற விழுந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் தமதுகையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தமுண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று. லூக்கா. சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷக்கு இரண்டு குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தப்படி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டுக் கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். அவனுக்கு புத்தி தெளிந்தபோது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரனல்ல, உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனைக் கண்டு மனதுருக்கி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தஞ்செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்படத் தொடங்கினார்கள். யோவான். நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளுமல்ல. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறதென்றும் அறிந்திருக்கிறோம். அன்றியும் நாம் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எண்ணப்பட்ட சத்தியமுள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாயிருக்கிறார். யோவான். சாயங்காலமான போது அவருடைய சீஷர்கள் கடற்கரைக்கு போய் படவில் ஏறி கடலின் அக்கறையில் உள்ள கப்பர்நகூமுக்கு நேராய் போனார்கள். அப்பொழுது இருட்டாயிருந்தது. இயேசுவும் அவர்களிடத்தில் வராதிருந்தார். அவர்கள் ஏறக்குறைய 3-4 மைல் தூரம் தண்டுவலித்து போன பொழுது இயேசு கடலின் மேல் நடந்து படவுக்கு சமீபமாய் வருகிறதைக் கண்டு பயந்தார்கள். அவர்களை அவர் நோக்கி, நான்தான், பயப்படாதிருங்கள் என்றார். அப்பொழுது இயேசுவும் அவருடைய சீஷரும் அங்கே இல்லாததை ஜனங்கள் கண்டு உடனே அந்த படவுகளில் ஏறி இயேசுவை தேடிக்கொண்டு கப்பர்நகூமுக்கு வந்தார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலேயே என்னை தேடுகிறீர்களென்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். அவரை பிதாவாகிய தேவன் முத்திரித்திருக்கிறார் என்றார். அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியையாயிருக்கிறது என்றார். வானத்திலிருந்திறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம் என்றார். அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இந்த அப்பத்தை எப்பொழுதும் எங்களுக்கு தர வேண்டும் என்றார்கள். எரேமியா. பூர்வ கால முதல் கர்த்தர் எங்களுக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருணியத்தால் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன். கர்த்தர் யாக்கோபை மீட்டு அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு அவனை நீங்கலாக்கி விடுவிக்கிறார். அவர்கள் வந்து சீயோனின் உச்சியிலே கெம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவைகளாகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அவர்களுடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போலிருக்கும். அவர்கள் இனி தொய்ந்து போவதில்லை. நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூரணமடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன். அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடே பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாய பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனையும் நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பதில்லை. அவர்களில் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். மேரி பேக்கர் எட்டி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடூத்தி ஸ்கிரிப்ட்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். கடவுள் எல்லையற்றவர். ஒரே உயிர், பொருள், ஆவி அல்லது ஆன்மா, மனிதன் உட்பட பிரபஞ்சத்தின் ஒரே நுண்ணறிவு. கடவுளையோ அவருடைய உருவத்தையும் சாயலையும் கண்காணவில்லை. கடவுள் அல்லது பூரண மனிதனை பௌதிக உணர்வுகளால் கண்டறிய முடியாது. ஆவியின் தனித்துவம் அல்லது எல்லையற்றது தெரியவில்லை. எனவே அதை பற்றிய அறிவு மனித யூகத்திற்கு அல்லது தெய்வீக அறிவியலின் வெளிப்பாட்டிற்கு விடப்படுகிறது. இயேசு கற்பித்த மற்றும் வாழ்ந்த அறிவியல் வாழ்க்கை, பொருள் மற்றும் புத்திசாலித்தனம் பற்றிய அனைத்து பொருள் நம்பிக்கைகளையும் அத்தகைய நம்பிக்கைகளிலிருந்து வளரும் பல பிழைகளையும் வெல்ல வேண்டும். வெறுப்பின் மீது அன்பு வெல்ல வேண்டும். உண்மையும் வாழ்க்கையும் பிழை மற்றும் மரணத்தின் மீதான வெற்றியை முத்திரையிட வேண்டும். முட்களை ஒரு கிரீடத்திற்காக ஒதுக்கி வைப்பதற்கு முன் நல்ல மற்றும் உண்மையுள்ள வேலைக்காரனே என்ற ஆசீர்வாதத்தை பின்பற்றி ஆவியின் மேன்மையை நிரூபிக்க வேண்டும். பாவ நம்பிக்கைகள் பரலோக ராஜ்யத்தில் நித்திய நல்லிணக்கத்திற்குள் நுழைவதை விட ஒட்டகம் ஊசியின் கண் வழியாக செல்வது எளிது. மனந்திரும்புதல், ஆன்மீக ஞானஸ்நானம் மற்றும் மீளுருவாக்கம் ஆகியவற்றின் மூலம் மனிதர்கள் தங்கள் பொருள் நம்பிக்கைகள் மற்றும் தவறான தனித்துவத்தை தள்ளி வைக்கின்றனர். அவர்களில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அவர்கள் அனைவரும் என்னை கடவுளை அறிவார்கள் என்பது காலத்தின் கேள்வி மட்டுமே. பரலோகத்திற்கு ஒரே ஒரு வழி உள்ளது. நல்லிணக்கம் மற்றும் தெய்வீக அறிவியலில் கிறிஸ்து இந்த வழியை காட்டுகிறது. நன்மை, கடவுள் மற்றும் அவரது பிரதிபலிப்பு தவிர வேறு எந்த யதார்த்தத்தையும் அறியாமல் இருப்பது, வாழ்க்கையின் வேறு எந்த உணர்வும் இல்லை மற்றும் புலன்களின் வலி மற்றும் இன்பம் என்று அழைக்கப்படுவதை விட உயர்ந்ததாக உயர்வது. எல்லா பௌதிக உணர்வுகளுக்கும் பாவங்களுக்கும் மேலாக நாம் உயரும் போதுதான் பரலோகத்தில் பிறந்த அபிலாஷை மற்றும் ஆன்மீக உணர்வை அடைய முடியும். இது இறைவனின் ஜெபத்தில் சுட்டிக்காட்டப்பட்டு உடனடியாக குணமாகும். எங்கள் தந்தை, தாய், கடவுள் அனைத்து இணக்கமான அபிமான ஒன்று. உம்முடைய ராஜ்யம் வந்தது. நீ எப்போதும் பிரசன்னமாக இருக்கிறாய். பரலோகத்தில் இருப்பது போல பூமியிலும் கடவுள் சர்வ வல்லமையுள்ளவர், உயர்ந்தவர் என்பதை அறிய எங்களுக்கு உதவுங்கள். இன்றைக்கு எங்களுக்கு அருளும், பசித்த பாசங்களுக்கு உணவளிக்கவும். மேலும் காதல் அன்பில் பிரதிபலிக்கிறது. மேலும் தேவன் நம்மை சோதனைக்குள் வழிநடத்தாமல் பாவம், நோய், மரணம் ஆகியவற்றிலிருந்து நம்மை விடுவிக்கிறார். ஏனென்றால் கடவுள் எல்லையற்றவர். அனைத்து சக்தியும், எல்லா உயிர்களும், உண்மையும், அன்பும் எல்லாவற்றிற்கும் மேலாகவும் அனைத்திலும் இருக்கிறார். நாம் ஒரு சரீர நபராக கடவுளிடம் ஜெபித்தால் அத்தகைய நம்பிக்கையில் கலந்து கொள்ளும் மனித சந்தேகங்களையும் அச்சங்களையும் கைவிடுவதிலிருந்து இது நம்மை தடுக்கும். எனவே எல்லையற்ற உருவமற்ற அன்பால் செய்யப்பட்ட அற்புதங்களை நாம் புரிந்து கொள்ள முடியாது. தெய்வீக கொள்கையான அன்பு பற்றிய மனித அறியாமையின் காரணமாக அனைவரின் தந்தையும் ஒரு சரீர படைப்பாளராக குறிப்பிடப்படுகிறார். எனவே மனிதர்கள் தங்களை வெறும் உடல் என்று அடையாளம் கண்டுகொள்கிறார்கள். மேலும் மனிதனை கடவுளின் உருவம் அல்லது பிரதிபலிப்பு மற்றும் மனிதனின் நித்திய உடலற்ற இருப்பு பற்றி அறியாதவர்கள். பிழையின் உலகம் உண்மையின் உலகத்தை பற்றி அறியாதது மனிதனின் இருப்பின் யதார்த்தத்திற்கு குருடானது. ஏனென்றால் உணர்ச்சியின் உலகம் ஆத்மாவில் உள்ள வாழ்க்கையை அறியவில்லை, உடலில் இல்லை. உண்மைக்கு பிழையின் உணர்வு இல்லை, காதலுக்கு வெறுப்பு உணர்வு இல்லை, வாழ்க்கைக்கும் மரணத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை. உண்மை, வாழ்க்கை மற்றும் அன்பு ஆகியவை தங்களை போலல்லாமல் எல்லாவற்றையும் அழிக்கும் சட்டமாகும். ஏனென்றால் அவை கடவுளை தவிர வேறு எதையும் அறிவிக்கவில்லை. உண்மை, வாழ்க்கை மற்றும் அன்பு ஆகியவை பொருள். தன்னை பொறுத்தவரை மரணம் மற்றும் பொருள். மனிதன் ஒரு பொருளாக தோன்றுகிறான், ஆனால் அவனது பொருளின் உணர்வு பிழையை உள்ளடக்கியது. எனவே பொருள் தற்காலிகமானது. மறுபுறம் அழியாத ஆன்மீக மனிதன் உண்மையில் கணிசமானவன். மேலும் மனிதர்கள் எதிர்பார்க்கும் நித்திய பொருளை அல்லது ஆவியை பிரதிபலிக்கிறான். அவர் தெய்வீகத்தை பிரதிபலிக்கிறார். இது ஒரே உண்மையான மற்றும் நித்திய நிறுவனமாகும். இந்த பிரதிபலிப்பு மரண உணர்வு ஆழ்நிலை போல் தெரிகிறது. ஏனெனில் ஆன்மீக மனிதனின் கணிசமான தன்மை மரண பார்வைக்கு அப்பாற்பட்டது மற்றும் தெய்வீக அறிவியலின் மூலம் மட்டுமே வெளிப்படுகிறது. கடவுள் பொருள் மற்றும் மனிதன் தெய்வீக உருவம் மற்றும் சாயலை போல மனிதன் விரும்ப வேண்டும். உண்மையில் நன்மையின் பொருளை மட்டுமே கொண்டிருக்க வேண்டும். ஆவியின் பொருள் பொருள் அல்ல. எந்த விகிதத்தில் மனிதன் மனிதனின் அனைத்து உயிரினங்களையும் பொருள் இழக்கிறதோ அந்த விகிதத்தில் மனிதன் அதன் தலைவனாகிறான். அவர் உண்மைகளின் தெய்வீக உணர்வில் நுழைகிறார். மேலும் நோய்வாய்ப்பட்டவர்களை குணப்படுத்துதல், இறந்தவர்களை எழுப்புதல் மற்றும் அலைக்கு மேல் நடப்பது போன்றவற்றில் நிரூபிக்கப்பட்ட இயேசுவின் இறையியலை புரிந்து கொள்கிறார். இந்த செயல்கள் அனைத்தும் பொருள் என்பது பொருள், அது வாழ்வின் நடுவராகவோ அல்லது இருப்பின் எந்த வடிவத்தையும் உருவாக்குபவராகவோ இருக்கலாம் என்ற நம்பிக்கையின் மீது இயேசுவின் கட்டுப்பாட்டை வெளிப்படுத்தியது. அதன் அறிவியலில் இருப்பதன் யதார்த்தத்தையும் ஒழுங்கையும் புரிந்து கொள்ள நீங்கள் உண்மையில் இருக்கும் அனைத்திற்கும் கடவுளை தெய்வீக கொள்கையாக கணக்கிடுவதன் மூலம் தொடங்க வேண்டும். இருப்பதன் உண்மையை மனதில் கொள்ளுங்கள். மனிதன் கடவுளின் சாயலாகவும் சாயலாகவும் இருக்கிறான். அதில் எல்லா உயிர்களும் வலியற்றதாகவும் நிரந்தரமாகவும் இருக்கும். மனிதனின் பரிபூரணம் உண்மையானது மற்றும் குற்றமற்றது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அவர் எல்லையற்ற மனதை பிரதிநிதித்துவம் செய்கிறார், எல்லா பொருளின் கூட்டுத்தொகை. நாம் கிறிஸ்தவ அறிவியலில் வழியை கற்றுக்கொண்டு மனிதனின் ஆன்மீக இருப்பை அடையாளம் காணும்போது கடவுளின் படைப்பை கண்டு புரிந்து கொள்வோம். பூமி மற்றும் வானம் மற்றும் மனிதனின் அனைத்து மகிமைகளையும் எல்லாம் எல்லையற்ற ஆன்மாவாக இருப்பதால் மரண உணர்வு கடைசியில் அறிவியல் உண்மைக்கு அடிபணிந்து மறைந்துவிடும். சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் 3 தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்க தரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.